ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம் 79வது பாடல் முதல் 82வது பாடல் வரை. தொடர்ச்சி வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இந்த மூன்று தேவர்களும் தொழில் செய்பவர்களை தவிர அந்த கம்பெனி முதலாளி அல்ல. இவர் ஒன்று செய்வார், படைத்தலை செய்வார், அவர் காத்தலை செய்வார், அவர் வந்து அடித்தலை செய்வார். ஒவ்வொன்று தான் செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை தான் செய்வார்களே தவிர எல்லா தொழிலும் முத்தொழிலையும் ஒருத்தர் செய்ய மாட்டார். முத்தொழிலையும் செய்கிறவன் யாருன்னா சிவபெருமான் ஒருவன் தான். அது வந்து தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்புலிகள் பயந்து காத்து அழிக்கும் மற்ற மூவர் ஓனாயின் என்ற முதல்வன். செழும்புலிகள் என்ற உலகத்தை பயந்து படைத்து காத்து அழிக்கின்ற மூன்று தேவர்களுக்கும் தலைவனாகும் என்று சொன்னால், அந்த மூன்று தேவர்களையும் படைப்பவன் ஜோருமான், மூன்று தேவர்களையும் காப்பவன் ஜோரும், மூன்று தேவர்களையும் அழிப்பவன் ஜோருமான். அதனாலே அவர்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய அந்த தொழில்களையும் அவர்களுக்கு உள்ளே சிவசக்தி பதிந்திருந்து அவர்களை பரமாவுக்குள்ளே சிவன் இருந்து படைத்தலையும், விஷ்ணுக்குள்ளே சிவன் இருந்து காத்தலையும், உருத்திரனுக்குள்ளே சிவன் இருந்து அழித்தலையும் செய்யணும். ஆக அதனாலே பரம விஷ்ணு உருத்தர்களையும் அரண் உருவம் என்று சொல்லப்படும், சிவன் உருவம் என்று சொல்லப்படும். அதனாலே அயந்தனை ஆதியாக அரண் உருவம் என்பதென்னையே பயந்திடும் சத்தியாதி பதிதாளான். அதையாலே பயந்திடும் சத்தியாதி என்பது ஜனனி உரோதயித்திரி ஆரணி என்பன. ஜனனி உரோதயித்திரி ஆரணி என்பன. ஒன்றே தொழில் கிரியாசக்தி, ஒன்றே தொழில் வேறுபாட்டால் மூன்றாக எண்ணப்படும். அது ஜனனி பிரமனை அதிர்ஷ்டித்து நின்று பிரபஞ்ச உற்பத்தி காரணமாயிருக்கும். உரோதயித்திரி விஷ்ணுவை அதிர்ஷ்டித்து நின்று ஆன்மாக்களுக்கு போக நியமனம் செய்யும். திதியும் திதியும் துரோதான சேதமும் அதன் தொழில்கள். ஆரிணி உருத்திரனை அதிர்ஷ்டித்து நின்று சங்காரம் செய்யும். சங்காரமும் அனுக்கிரகமும் அதன் தொழில்கள். இம்மூன்று சக்திகளும் ஸ்ரீகண்ட ருத்திரத்தில் பதிந்து பிரகிருதிக்குட்பட்ட பஞ்சகிருத்தியங்களையும் நடத்தும். அங்கனமாயினும் சங்காரம் உருத்தரனது பிரதான கிருத்தியமா. பயத்தல் தோற்றுவித்தல், பயந்திடும் சக்தி தோற்றுவிக்கும் சக்தி. ஆகவே பரம விஷ்ணு உருத்தரனது முதல்வனது சக்திகள் பதிந்திருந்து செலுத்துதலால் அவர் உருவங்கள் முதல்வன் உருவோடு ஒப்புவைத்து கூறப்படும். அவ்வாறு சக்திகளால் செலுத்தப்படாது பரமன் முதலியோரை படைப்பாதி தொழில்களை செய்வர் என்று சொல்லின் முதல்வன் வேண்டுவதில்லை. ஆதலால் முதல்வனே ஐந்தொழிலும் செய்வன். அவனது சக்திகளால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு பரமன் முதலியோர் ஒவ்வொரு தொழிலை செய்வார்கள். அதனாலே இந்த மூவரும் தொழில் பார்க்கின்ற, தொழில் செய்கின்ற வேலைக்காரர்களை தவிர முதலாளி அல்ல. முதலாளி சிவபெருமான் அவனுடைய கம்பெனியில வேலை பார்க்கிற அதிகாரிகள். இப்படிதானே இருக்கு. முதலாளி ஒன்றுமே செய்ய மாட்டார், அப்படி பார்வையிட்டு போவார். அப்படித்தானே அது கம்பெனி முதலாளி வந்து எல்லாம் கழட்டி போட்டுக்கிட்டு முறுக்கிக்கிட்டா கிடப்பாரு. அதனால பார்வை அப்படி பார்த்துட்டு போவார். அவருடைய பார்வையிலையும் அவன் பயந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்வான். புரியுதா? அது மாதிரி சிவபெருமான் தன்னுடைய சன்னிதானத்திலே எல்லா வேலையும் நடக்கும். சிவபெருமானுடைய சன்னிதானம் என்றால் அவனுடைய சங்கல்பத்தினாலேயே, அவனுடைய நினைப்பினாலேயே பிரம்மனை இயங்குகிறான், விஷ்ணு இயங்குகிறான், உருத்தரனும் இயங்குகிறான். அவரவர் தொழிலை அவரவர் செய்கிறார். தொழில் செய்கின்ற வேலையாட்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இருந்து உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தலாகி இந்த தொழில்களையும் அதை செய்கின்ற அந்த தேவர்களையும் எல்லாரையும் எல்லா தொழில்களையும் அவனுடைய சங்கல்பத்தினாலே அவன் அதிர்ஷ்டித்து நின்று செய்கிறான். அவன் உள்ளே புகவில்லையானால் அவர்களுக்கு தொழில் செய்ய வராது. அது கந்த புராணத்தில் வரும். ஒரு சமயம் பரமாவுக்கு தொழில் மறந்தே போச்சான், படைக்கிற தொழில் மறந்தே போச்சான், படைக்கிற தொழில் மறந்து போச்சான், மறந்து போச்சான். அதன் பிறகு ஏழே சிவபெருமான் வேண்ட 11 உருத்தரர்கள் வெளியில் வந்தார்களாம் பரமனுடைய முகத்திலிருந்து. அப்புறம் அவர்கள் படைப்பு தொழிலை செய்து காட்ட அதன் பிறகு பரமன் படைச்சானா என்று கந்த புராணம். கந்த புராணத்தில் இந்த சித்தாந்தங்களை ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. கந்தபுராணத்தில் கதை மூலமாக இந்த சித்தாந்தங்களையும் உண்மைகளையும் கந்தபுராணத்தில் நீங்கள் நிறைய பார்க்கலாம், நிறைய பார்க்கலாம். சித்தாந்தங்கள் இதில் இப்படி கருத்தாக வருதா, அது கதையாகும். கந்தபுராணத்தை போல எந்த புராணம் இருக்காது. ஆகவே இப்படி இந்த மூன்று தேவர்களும் சிவபெருமானுடைய அதிகாரத்துக்குள்ளே கட்டுப்பட்டவர்கள். அப்புறம் அதுக்கு மேலே அவன் சரியாக செய்யலைன்னா அந்த அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இவரே வேலையை பார்ப்பார். பரமா சரியாக படைக்கலைன்னு வச்சுக்க, அவனை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இவரே வேலை பார்ப்பார். அயனையும் புடைத்து செலுத்து உலகமும் படைத்து பறிந்து அருள்பரங்கு கிரிக்குள் சிறந்த உருமாளி. அதனால் பெரிய பயலை விடுவார், சின்ன பயலை விடுவார், அவன் சரியில்லைன்னா அவனை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீ வேலையை பாடுறான். அப்புறமா ஒரு தடவை சஸ்பெண்ட் பண்ணிட்டார்ல, பண்ணிவிட்டு அப்புறம் அவர் வேலையை பார்த்தார்ல, படைத்தல் வேலையை பார்த்தார்ல. அது திருப்பரங்குடு திருப்பூரில் அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்வரங்கிருக்குள் சிறந்து என்பது திருப்பூர். ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரனுக்கு ஐந்து தொழிலும் சாதாரணமான விளையாட்டு, சாதாரணமான விளையாட்டு. அதைத்தான் இந்த திருவண்ட பகுதியில் அப்படி சொல்கிறாரு. அதனால் அண்டப்பகுதியின் உண்டைப்பறக்கு அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காய்ச்சி ஒன்றுனுக்கு ஒன்று நின்றொழில் போயும் நூற்றொரு கோடியின் மேற்படுவிருந்தன இன்னுலகில் இன்னொன்று குறைய சிறியவாக பெரியொன்று தெரியும் வேதி என்பதோடு மாலவன் பகுதியும் தோற்றமஞ்சலப்பு ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஒளியின் சூக்கமந்தூலத்து சூரமாறுதறுத்து எரியது ஒளியில் கொற்கப்பெயர்க்கும் உலகன் என்கிறார். அதனால் வேதியன் தொகையுடு, வேதி என்னார் பிரமா பிரமா மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும், தோற்றங்கிறது படைத்தல், சிறப்புங்கிறது காத்தல், ஈற்றோடு எப்படி வாக்கியத்தை வைக்கிறாரு காத்தலை சிறப்புன்னு சொல்கிறார். தோற்றம் என்றால் அப்புறம் என்ன வரும், காத்தல், காத்தல் வந்தால் அப்புறம் என்ன வரும், அழித்தல் வரும். அது தோற்றமும் சிறப்பு ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமுடு தூரத்து சூறமாறுவத்து எளியது ஒளியும் கொட்கப்பெயர்க்கும் கூட. அதை எப்படி சொல்கிறாருன்னா, இத்தனை கோடி பரமாக்களை, இத்தனை கோடி விஷ்ணுக்களை, இத்தனை கோடி உருத்தர்களையும், இத்தனை கோடி உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கிறது அவன் எப்படி செய்கிறான் தெரியுமா, அவன் எப்படி செய்கிறான் தெரியுமா சிவபெருமான். இந்த சூறக்காற்றை பார்த்துருக்கீங்களே, சூறக்காற்று சுழல் காற்று, அதில் இந்த சருகுகள்லாம் சுழலும் பாரு, அந்த சருகுகளை சுழற்றுவது அந்த காற்றுக்கு கஷ்டமா? ஐயோ அது அது என்ன சொல்கிறது, அது அந்த சூறக்காற்றுக்கு அந்த சருகுகளை சுற்றுறது, ஐயோ பறக்கிற பறவை சொல்ல முடியாது, அது சும்மா இது மாதிரி இத்தனை கோடி வரை இங்கிறான் உலகத்தை படைக்கிறாங்க அக்கறை அழிக்கிறாங்கிறார். அந்த சூறக்காற்றுலே சருகுகளை எப்படி அந்த காற்று சுழற்றுதோ அதுபோல் அவ்வளவு லெகுவாக உலகத்தை படைக்கிறாங்க அக்கறை அழிக்கிறாங்க. திருவண்டபுரி புரியுதுல, வேதியன் தொகையோடும் ஆலவன் முகதியும் தோற்றமும் சிறப்பு ஈற்றோடு புணரையும் மாப்பேர் ஒளியும் நீக்கமில்லையும் சூக்கமுடு தூலத்து சூறை மாறுதத்து மாறுதத்து சூறை மாறுதத்து எரியது ஒளியில் கொற்கப்பயர்க்கும், கொற்கன்னா சுழலை, கொற்கப்பயர்க்கும் குலகன். குலகன் என்றால் இளையவன். இத்தனை கோடி பரமா, இத்தனை கோடி விஷ்ணு, இத்தனை கோடி உருத்தர்களையும் படைச்சு காத்து இத்தனை கோடி காலம் ஆகியும் அந்த இந்த வேலையை செய்கிறவன் எப்படி செய்கிறான்னா, சுழல் காட்டில் அந்த சருகுகள் சுழலுவது போல் இந்த இந்த வேலையை செய்கிறான், அவ்வளவு லெகுவாக செய்கிறான். அவனுக்கு என்னடா வயசுன்னா அவன் இளைஞனாகவே இருக்கான், குலகன். அவன் என்ன வயசாச்சு இவ்வளவு காலத்துக்கும், குலகன். திருவாசகம் திருவண்டபுரம், நீங்கள் திருவாசகம் மாதிரியும் நம்ம கந்தபுராணம் மாதிரியும் சிவஞானத்திரி மாதிரி நூல் இருக்கார். சிவபெருமானுடைய பெருமையும் இந்த உண்மைகளையும் சொல்ல, உண்மைகள் உண்மை வேணும்னு சொல்லலை, நல்லா விளங்குதா, நம்ம சாமி அப்படின்னு சொல்லலை, உண்மை எப்படி சொல்லலை, கொடுக்கப்போயிருக்கு கொடுக்கனா சுழலை, சூழக்காத்துல இந்த சருகுகள் சுழல் போது போல் அவ்வளவு இதுவாக செய்கிறானா வேலை, இத்தனை கோடி வேலை அப்படின்னா அவனுடைய ஆற்றலை என்ன சொல்லி முடியும் சிவன். அதனாலே இப்படி மூன்று தேவர்களை அதிர்ஷ்டித்து நின்று செய்கிறார். இந்த மூன்று தேவர்களை அதிர்ஷ்டித்து நின்று சிவன் செய்கிறானா, சிவனுக்கு துணையாக இருக்கிறவ யாருன்னா சக்தி, சக்தின்னா தனி அல்ல, சிவனுடைய சக்தி, சிவனுடைய சக்தி, சிவனுடைய ஆற்றல், சிவனுடைய ஆற்றலை சக்தி என்று உருவமாக சொல்லுவோம். இப்போ நமக்கு சக்தி இருக்குது, நமக்கு சக்தி இருக்குது, சக்தி இருக்குன்னா கூடும் குறையும், கூடும் குறையும். ஒரு வேளை சாப்பிடலைனா சக்தி இல்லாமல், ஒரு வேளை சாப்பிடலன்னு வச்சுக்க சக்தி எங்கேயோ உருவா, புரியுதா, ஒரு வேளை சாப்பிட்னா போச்சு சக்தியே போயிடும். ஒரு மூணு வேளை ஒரு நாள் சாப்பிடாம தானே வச்சுக்கோ, தொலைஞ்சே போகட்டும் சக்தி இருக்குமானே. அது அவன் பண்ண அவன் என்ன பண்ணா, இந்த வயிற்றை பார்த்து சொன்னான், இந்த வயிற்றை பார்த்து ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருந்தால் கேட்க மாட்டேங்கிறேன், ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறேன், ஒரு என்னுடைய கஷ்டம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, உன்னோட வாழ்கிறது ரொம்ப வேதனை. ஒரு நாள் உணவை ஒடியென்றால் ஒடியாய், இரு நாளுக்கு ஏழந்தால் ஏழாய், ஒரு நாளும் என்னோ அறியாய், இடும்பை ஊர் என்னையில் உன்னோடு வாழ்வது முடி வெறிச்சலாக சொன்னேன். அதுபோல் ஆகையால் உயிர்களாகிய நமக்கு சக்தியானது அற்பம், சக்தி அற்பம். அது நம்மளோட கூட சக்தின்னு இருக்கிறாரு, ஐயோ சக்தியை வாங்கி விடுவார், சில பேருக்கு சக்தியை வாங்கி விடுறாருல்ல, இது தெரியுதா, அவனுக்கு இருக்க சக்தியே போயிருதுப்பா, அப்படி சக்தி இருக்கிறார். இவன் சக்தி எப்படின்னா, சம்பவ சொல்ற சக்தினா குறைவில்லாத சக்தியாய், எப்பொழுதும் உள்ளதாய், அவன் சொன்னபடி கேட்குற சக்தியாய், அருமை 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 அருமை. நானா சொல்றேன் அருமை அருமை. அவனுடைய சக்தி, அவனுடைய சக்தி எப்படிப்பட்டது என்றால் குறைவுபடாததாய் அளவு இல்லாததாய். இந்த சக்தி குறைவுபடாததாய் அளவு இல்லாததாய் நீங்காததாய், குறைவுபடாததாய் அளவு இல்லாததாய் நீங்காததாய் அவனுடைய கருத்தின் பயை இயங்குவதாய் இருப்பது சக்தி. அப்படி சொல்லு, இதுக்கு நேர் மாறணும். இதுக்கு நேர் கேட்டிக்காரன்னு சொல்லி சொல்றோம். அப்படியே என்ன கேட்டிக்காரு, அதே ஒருவேளை உணவு இல்லையா தெரியும் கேட்டிக்காரு. அதனாலே அந்த சக்தி உருத்தியா பலவாரா உருத்திரா, சரி அந்த உருத்தி என்னென்ன விளைகிறா, எண்ணில்லாத சக்தியாகி எண்ணில்லாத உருத்தியே. அதான் ஏகன், அவனு அப்படித்தான், அவனு அப்படித்தான், ஏகன் அநேகன் அவனு உருத்தினா. தொழில் வேறுபாட்டாலே பலவேறு திருமீன் எடுத்துக் கொள்கிறாள். அவன் என்னென்ன வேஷம் போடுறானோ அத்தனையோ வேஷம் போடுறான். பரந்த பரா பரயாதி பரணதிச்சை பரஞானம் திரிய பர போகணும் தருங்கருணை உருவாகி விசுத்தா சுத்த தன் கரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி எங்கு விமலமாய் ஐந்தொழிற்கு வித்தாய் ஞாலத்து அறந்த கட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையும் பாதமலர் சென்னி வைப்பான். சிவபிரகாசம் பரந்த பரா பரயாதி ஆதிசக்தி பராசக்தி ஆதிசக்தி பராசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று இப்படி பஞ்சசக்தி. அதையெல்லாமல் எண்ணில்லாத சக்திகள், அதையெல்லாமே எண்ணில்லாத சக்திகள். அது எது போல வந்து கேட்டால், இப்போ நெருப்பு இருக்கிறதல்லவா, அது எத்தனையோ வகையாக வேலை செய்கிறது. சுடுது, ஒளியும் தருகிறது, உணவு சமைக்க ஆகிறது, ஒரு பொருளை நாசம் பண்ணுவது, அளவில்லாத சக்தியாக விளங்குகிறது. ஒரே நெருப்பு தான், அது பல வகை வேறு தொழில் வேறுபாட்டாலே வெவ்வேறு பெயர்களை பெறுவது போல, தொழில் வேறுபாட்டாலே வெவ்வேறு பெயர்களை பெறுவது போல இவளும் தொழில் வேறுபாட்டாலே வெவ்வேறு பெயர்களை பெறுகிறார். ஆதிசக்தியா இருக்கிறா, பராசக்தியா இருக்கிறா, இச்சாசக்தியா இருக்கிறா, கிரியாசக்தியா, ஞானாசக்தியாக தான். பரந்த பரா பரையாதி பரணதிச்சை பரஞானம் கிரியை பர போகரூபம் தருங்கருணை உருவாகி விசுத்தா சுத்தத்த தனு கரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி எங்கும் விமலமாய் ஐந்தொழிற்கு வித்தாய் ஐந்தொழிற்கு வித்தாய் ஞாலத்து அறந்தைகட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையுருட்பாதவலர் சென்னி வைப்பாம் என்று சிவபிரகாசம். இப்படியாக ஒரே சக்திதான் பல வகையாக இருக்கிறாள், ஒரே சக்திதான் பல வகையாக இருக்கிறாள். அதே சக்திதான் பலவோ என்னிரு, இது 81வது பாட்டு. சக்திதான் பலவோ என்னிர் தான் ஒன்று அநேகமாக வைத்திடுங்க அரியத்தால் மந்திரியாதிக்கெல்லாம் உயிர்த்திடும் ஒருவன் சக்தி. அதனாலே சக்தி உறுத்தியா பலவா என்றால் உறுத்திதான். காரிய வேறுபாட்டாலே பல வகையாக விளங்குகிறாள், காரிய வேறுபாட்டினாலே தொழில் வேறுபாட்டினாலே பல வகையாக விளங்குகிறாள். அப்படி பல வகையாக விளங்குகிறவள் யார் செலுத்துகிறார் என்றால், அவன் செலுத்த அவள் செல்லுகிறாள், அவன் செலுத்த அவள் செல்லுகிறாள். அதுக்கு உபமானம் சொல்கிறாரு, மந்திரி இருக்கிறான், மந்திரி இருக்கிறான், ஜனாபதி இருக்கிறான், அப்புறம் காவலர்கள் இருக்கிறார்கள், அப்புறம் அதுக்கு கீழே பணியாளர்கள் இருக்கிறார்கள், அரசனுக்குள்ள எத்தனை அதிகாரிகள், அரசனுக்குள்ள எத்தனை அளவில்லை அல்லவா. அத்தனை அதிகாரிகளையும் அவரவர் தொழிலுக்கு தகுந்தாறு போல செலுத்துவது யாரு, அரசன். அரசன் உத்தரவுப்படி தானே மந்திரி எங்கிற, அத்தனை அதிகாரிகள் யார் உத்தரவுப்படி எங்கிற, அரசனுடைய உத்தரவுப்படி. அந்த அரசனுடைய உத்தரவின்படி மற்ற அதிகாரிகள் எல்லாம் எங்குவது போல சிவனுடைய அதிகாரத்தினாலே அந்த சக்திகள் எல்லாம் எங்கும். இப்போ மந்திரி கிட்ட இருக்கிற சக்தி யாருது, அரசனுடையது. ஜனாபதி கிட்ட இருக்கிற சக்தி யாருது, அரசனுடையது. இப்படியாக ஒருவனே ராவணாதி பாவகம் அர்த்தாப்பிலையும் வருது, ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றார் போல என்று பின்னாடி வருது. அதனாலே ஒருவனே பலவேறு திருமீனி எடுத்துக்கொள்வதோல ஒருத்தியே பலவேறு திரும்பி எடுத்துக்கொண்டு பல வகையான சக்தியாக இருக்கிறார். படைத்தலுக்கு ஒரு சக்தி, காத்தலுக்கு ஒரு சக்தி, அழித்தலுக்கு ஒரு சக்தி, மறைத்தலுக்கு ஒரு சக்தி, காத்து அணுக்கிரகத்துக்கு ஒரு சக்தி, இப்படியாக இருக்கிறார். அதான் சக்தி தான் பலவோ என்னிரு தான் ஒன்றை அநேகமாக வைத்திடும் காரியத்தால் மந்திரியாதிக்கெல்லாம் உயிர்த்திடும் ஒருவன் சக்தி போலரன் உடையதாகி. அதனால மந்திரி முதலான மற்ற அதிகாரிகள் எல்லாம் அரசனுடைய சக்தி செலுத்துவது போல, அரசனுடைய சக்தி அதிகாரம் செலுத்துவது போல சிவனுடைய சக்தியானது பல வகையான சக்திகளை பயந்து அந்த சக்திகளை எல்லாம் சிவம் இயக்கும், சிவம் உடையதாயி உயிர்த்திடும் ஒருவன் சக்தி போலருடையதாயி. புத்திமுத்திகளை எல்லாம் புரிந்தவன் எந்த வாரம், புத்திமுத்திகளை எல்லாம் புரிந்தவன் எந்த வாரம். ஐயால் உயிரெழுக்க கிடைக்கிற புத்தியும் முத்தியும் அவன் நினைக்கிறபடி உயிரெழுக்க கிடைக்கிறது, உயிரை நினைக்கிறபடி கிடைக்கிறது இல்லை, உயிரை நினைக்கிறபடி கிடைக்கிறது இல்லை, அவன் நினைக்கிறபடி புத்திமுத்தி. புத்தி என்றால் என்ன தெரியுமா, இந்த உலக வாழ்வு. முத்தி என்றால் அந்த உலக வாழ்வு. புத்தி என்றால் இந்த உலக வாழ்வு, புத்தி என்றால் அந்த இந்த உலக வாழ் புத்தின்னு சொல்கிறது, புத்தின்னு சொல்கிறது. புத்தி இருந்தால் தான் அந்த உலகத்தில் வாழவும் முடியும், புத்தி இருந்தால் தான் வாழவும் முடியும். அதனாலே புத்தியும் முத்தியும் ரெண்டும் தருவோன்னு யார் என்று கேட்டால் சிவபெருமான். அது உயிர்களுக்கு புத்தி முத்தி ரெண்டு வேணுமா? அந்த புத்தி முத்தி ரெண்டையும் சிவபெருமானுடைய எண்ணப்படி நடக்கிறது, உயிர்களின் என்னப்படி நடக்கிறது கிடையாது. உயிர்களின் என்னப்படி நடக்கிறது கிடையாது. அவன் என்னப்படி செய்கிறான்னா, அவைகிட்டதுக்கு செய்கிறதில்ல, உயிர்கள் செய்த வினையை வச்சு அதுக்கு தகுந்தாப்பில், உயிர்கள் செய்த வினையை கணக்கு போட்டு வச்சு அதுக்கு தகுந்தாப்பில், அதுக்கு தகுந்தாப்பில் அந்த புத்தி முத்திகளை உயிர்களுக்கு கொடுக்குறான். அதுதான் புத்தி முத்திகளை எல்லாம் புரிந்தவன் நினைந்தவாராம். அது அவன் நினைந்தவாராம் என்பதுக்கு எப்படி சொல்கிறாருன்னா, அரசனுடைய சக்தி ஒன்றே மந்திரிகள் படைத்தலைவர் பாடிகாவலர் முதலாளத்தின்று தொழில் செய்யும் பொழுது அத்தொழில் வேறுபாட்டால் பலவேறு வகைப்படுகின்ற தன்மை போல சிவசக்தி ஒன்றையாயினும் ஆயனிடத்தில் நின்று படைத்தல் தொழில் செய்யும் போது ஜனனி எனவும் அரியனிடத்தில் நின்று காத்தல் செய்யும் பொழுது உருவோதயத்திரி என்றும் இவ்வாறு பலவேறு வகைப்படும். அவர் செய்யும் செயல்கள் முதல்வன் நினைந்தபடியின்றி ஆகாமையால் அவரிடத்தில் நின்று நடத்துவது சிவசக்தி என்பது பெறப்படும். தக்கன் வேலி செய்த பொழுது அயன்மால் முதலாயினோர் அதுக்கு துணைவராய் என்றும் முதல்வன் நினைந்தபடி அவ்வேள்வி அளிக்கப்பட்டதாயிற்று, முதல்வன் நினைந்தபடி அந்த வேள்வி அளிக்கப்பட்டதாயிற்று. காத்தல் செய்கின்ற விஷ்ணு இருந்தார், அவர்தான் தலைவரே. படைத்தல் செய்கிற பரமா இருந்தார், அந்த அழித்தல் தொழிலை செய்வதற்காக வந்த வீரபத்தரை செய்த அந்த செயலை அவர்களால் ஒன்றும் பண்ண முடியல, தடுக்க முடியல. காத்தல் தொழில் செய்கிறவராகிய விஷ்ணுவும் எதிர்த்து பார்த்துட்டு கடைசியாக சக்கரத்தை விட்டார். சக்கரத்தை என்ன பண்ணார் தெரியுமா, வீரபத்தரை விழுங்கி விட்டார். சக்கரத்தை வீரபத்தர சுவாமி விழுங்கி விட்டார். அப்புறம் விழுங்கி போட்ட ஒரு பாடு, அதன் பிறகு விஷ்ணு சண்டை போ, விஷ்ணு சண்டை எடுத்து வரும்போது பரமா இதாண்டா சமயம்னு பரமா என்ன பண்ணார் தெரியுமா, வீரபத்திர தேவருடைய தேர்லேருந்து சாரதியாக ஓட்டினார். தேர இதான் சமயம். பரமா அதிகபட்சம் சண்டைக்கு போகிறதில்லை. நூலில் பார்த்துருக்கீங்களா, பரமா அதிகம் சண்டைக்கு போக மாட்டார், விஷ்ணு தான் சண்டைக்கு போவார், பரமா சண்டைக்கு போக மாட்டார். தேர ஓட்டினார், அப்படி தேரை ஓட்டிய விஷ்ணு தோற்று போய் சக்கரத்தை விழுங்கிட்டாரா, அப்படி விழுங்கிட்ட ஒரு பாடு எல்லா வகையிலையும் தோற்று போனார். தோற்று போன ஒரு பாடு அதன் பிறகு வீரபத்திர தேவரை புகழ்ந்தார். அது மாதிரி உங்களுடைய ஆற்றலுக்கு எங்களுடைய ஆற்றலெல்லாம் இப்போ கடுகளவு கூட காணாது, அதனால் அடியஞ்சி குற்றத்தை எல்லாம் பொறுத்தருளவனும், நானும் சிவபெருமான சக்தியில் நானும் ஒரு சக்தி தான், அந்த விழுங்குற சக்கரத்தையே நான் பூசை பண்ணி நான் வாங்கிக்கிறேன் ஜாமியை போகிறேன் இப்படின்னு வீரபத்திரத்தை உறவு பண்ணிக்கிட்டார். நீங்கள் தச்ச கண்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகையினாலே இப்படி சிவன் நினைந்தபடி முடியுமே தவிர விஷ்ணு முதலான தேவர்கள் நினைந்தபடி நடக்காது, விஷ்ணு முதலான தேவர்கள் நினைந்தபடி நடைபெறாது. அதுதான் தக்கன் வேள்வி செய்த பொழுது அயன்மால் முதலாயினோர் அதற்கு துணைவராயினின்றும் முதல்வர் நினைந்தபடியே வேள்வி அளிக்கப்பட்டதாயிற்று. மார்க்கண்டேய முனிவரது வாழ்நாள் முடிவு வர அவர் உயிரை கவர்தற்கு காலன் முயன்றும் அவன் என்னப்படியாகாமல் அறன் நினைந்தவாறு நீடிய வாழ்நாள் அம்முனிவருக்கு வந்தது. அமுதம் பெறும்படி பிரம்ம விஷ்ணு முதலாயினோர் பார்க்கடலை கடைந்த போது அவன் நினைந்தபடி ஆகாமல் அறன் நினைந்தபடி ஆலகால விசந்து ஒன்றிற்று. இந்நிகழ்ச்சிகளால் அறன் நினைந்தவார் என்று வேறு ஒன்று ஆகாது என்பது இனிது குணப்படும். சிவன் நினைந்தபடி நடக்குமே தவிர வேற தேவர்கள் நினைந்தபடி நடக்காது. தேவர் நினைந்தபடியே நடக்காதுன்னா நம்ம நினைச்சபடி நடக்குமா? அம்மா தேவர்களுக்கு அந்த கதின்னா நம்ம எம்மாத்தோம். அதனாலே சக்தி உறுத்தியே பல வகை சக்தியாக பிரிந்து ஒவ்வொரு தேவரிடத்தில் நின்று அந்த தேவர்களை இயக்குகிறாள். அதனாலே உறுத்தியே பல வகை சக்தியாக இருக்கிறாள் என்று இந்த பாட்டில் சொல்லி அதுக்கு மேலே சக்தி தன் வடிவேதனில் சிவனுடைய சக்தியினுடைய வடிவு என்ன என்று கேட்டால் தடையிலா ஞானமா. சிவனுடைய சக்தி எப்படிப்பட்டது என்றால், இப்ப நம்முடைய சக்தி இருக்குது பாரு, ஞானமாகவும் இருக்கும் அஞ்ஞானமாகவும் இருக்கும். சில சமயங்களிலே நல்ல வேலை செய்யும், சில சமயங்களில் தகாத வேலையை செய்யும். வேலை வழங்குதா நம்முடைய சக்தி எல்லா வகையிலும், எல்லா வகையிலும் சில சமயங்களில் ஒரு பொருத்தமாக செய்யும், சில வகையில் வருத்தமாக செய்யும். நம்ம சக்தி சொல்லவே வேண்டியதில்லை. என்ன காரணம் என்றால் ஞானத்தின் வழி இயங்காத சக்தி நம்முடுது, வினையின்படி இயங்குகிற சக்தி. அதை சொன்னார், சக்தி தன் வடிவேதில் தடையிலா ஞானமா, தடையிலா ஞானமா. இப்போ என்ன புரியுதா, சித்தாந்தத்தை இவ்வளவு எளிமையாக சொல்லி ஆகும். எப்படி இப்போ நம்ம சக்தி இருக்கே, நம்ம சக்தி வினையின் வழிப்படி இயங்குவது, அவருடைய சக்தி ஞானத்தின் வழிப்படி இயங்குது, தடையிலா ஞானம் அதுவும், தடையிலா ஞானம். நம்முடைய சக்தி எப்படிப்பட்டது என்றால் தடைப்பட்டது. அது வினையின் வழி இயங்குவதை விட ஞானத்தின் வழி இயங்கும். ஆகவே சத்திதன் வடிவேதன் தடைகளால் ஞானமாகும். உயிர்த்திடும் இச்சை செய்தி இவஞானத்துளவோ என்ன என்னில் ஐயாலே. இப்ப இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று முன் சொல்லுகிறோம் அல்லவா, முன் சொல்லுகிறோம் அல்லவா. இப்ப ஞானம் என்று சொன்னாய் அல்லவா, அப்படி ஞானம் என்று சொன்னா அந்த இச்சையும் அந்த கிரியையும், இச்சையும் கிரியையும் ஞானத்துல உண்டா என்று கேட்டார். இதே சும்மா பிரிச்சுட்டார் ஒன்னொன்னா, ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெளிவான். ஞானத்துல இச்சையும் கிரியையும் இருக்குமா? இச்சை வேற கிரிய வேற ஞானம் வேறதானே அப்படிங்கிறீங்கள, வேறதான். ஆனா ஞானத்தின் வழிப்படி அந்த இச்சையும் கிரியையும் நிகழும். ஞானத்தின் வழிப்படி ஞானத்தின் வழிப்படி இச்சையும் கிரியையும் தரும். ஞானத்தின் வழிப்படி இச்சையும் அப்படின்னா என்ன, அதுவும் ஞானமே. இச்சையும் ஞானம் கிரியும் எது, முதல்வனுடைய இச்சை கிரியை. இப்ப நமக்கு இச்சை உண்டு, கிரியை உண்டு, ஞானம் உண்டு. இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி நமக்கு உண்டு, விளங்குதா, அவனுக்கு உண்டு. இது குற்றமுடையது, அது குற்றம் இல்லாது. இது அளவு போட்டது, அது அளவு இல்லாது. இப்ப முதல்வனுக்கு என்னென்ன இருக்குது அதெல்லாம் நமக்கு இருக்குது. என்னென்ன இருக்குது? அழிவு இல்லாம முதல்வனுக்கு நாமளும் அழிவு, நமக்கு அழிவு உண்டானே. தேகம்தான போகும், ஆன்மா அழிவில்லை அல்லவா. பதியினைப்போர் பசுபாசம் ஆனாது, பதியினைப்போர் பசு பாச. அவனுக்கு இச்சை ஞானம் கிரியை இருக்குதா, நமக்கு இருக்குது இச்சை ஞானம் கிரியை. அற்ப பொருள்ல இச்சை, அதை பெற வேலை, அதை பெறுவதற்கு அறிவு, இதான் இச்சை ஞானம் கிரியை. அற்ப பொருளை பெறுவதற்கான இச்சை, அந்த பொருளை பெறுவதற்கான தொழில், அந்த தொழில் செய்வதற்கு புத்தி ஞானம், இதான் இச்சை ஞானம். இதான் நம்முடைய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானம். வினையின் வயப்பட்டது அது ஞானத்தின் வயப்பட்டது. நல்லா இருக்கு சித்தாந்த, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு சொல்லுங்க. ஆன்மாவுக்குண்டான இச்சை ஞானம் கிரியை எல்லாம் வினவயப்பட்டது, சிவனுக்குண்டான இச்சை கிரிய ஞானம் ஞானத்தின் வயப்பட்டது. அழகா சொன்னார், சக்தி தன் வடிவேதனில் தடையிலா ஞானம். இருந்தால் இங்கே திருத்துறையூர் போய் ஒரு நாளைக்கு அண்ணன் சிவாச்சாரிய கும்பிட்டுவாங்க. சித்தாந்த சாஸ்திரம் 14 உயர்ந்தது, அதில் இதனுடைய பெருமை தனிச்சு நம்ம உங்களால் நான் அனுபவிக்கிறேன், நீங்கள் செஞ்ச முடியும். அதனாலே சக்திதான் பலவோ எண்ணில் தடையிலா ஞானமாகும். உயித்திடும் இச்சை செய்தி, இச்செய்தினா கிரிய, செய்தினா கிரிய, இவை ஞானத்து உளவோ எண்ணில் எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்தி. எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரை செய்தி. ஞானம் எந்த வகையிலே செயல்படுகிறதோ அந்த வகையிலே இச்சை செயல்படும், கிரிய செய்யும். நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு அப்படி இல்லையே. எந்த வகையில அஞ்ஞானம் செயல்படுகிறதோ அஞ்ஞானத்தின் வழியாக இச்சை செயல்படுவது, அவன் விஞ்ஞானத்தின் வழியாக செயல்படுது, இது அஞ்ஞானத்தின் வழியாக செயல்படும். அதான் இப்போ அல்வா சேராதுன்னு தெரிஞ்சு சாப்பிடுது, இச்சை இதில் இச்சே, இனிப்பில் இச்சை, இனிப்பு இனிப்பில் இச்சே, சேராதுன்னு தெரியும், தெரிஞ்சு கூட திங்கிது, ஐய கட்டாய சேராதுன்னு தெரிஞ்சு அதிலே இச்சை வருகிறது. அது என்ன ஒண்ணுது, அதுக்கு காசு கொடுத்து வாங்குது, காசு கொடுத்து வாங்குதா, அப்புறம் திங்குது அனுபவிக்குதா, அதெல்லாம் புத்தி. காசு கொடுத்து வாங்கி திங்கலாங்கிறதெல்லாம் புத்தி, இச்சை அதில் பிரியவாறு. சேராதுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு அதான் வினை வழியாக அந்த இச்சை செல்கிறது. வினை வழியாக கிரியை, வினை வழியாக ஞானம், வினை வயமாக, வினை வழி வினை வயம். சிவனுடைய இச்சை கிரிய ஞானம் ஞானத்தின், அதைத்தான் சொன்னாரு, எத்திரம் ஞானம் உள்ளது அத்திரம் இச்சை செய்யும். ஞானம் எந்த வழியிலே இயங்குகிறது, அந்த வழியிலே இச்சை இயங்கும். வைத்தாலான் மறைப்பின் ஞானான் மறிவிடும் கிரியையெல்லாம் ஐயாலே, இப்படி வைத்தலாலே ஞானான் மறிவிடும், ஐயாலே ஞானத்தாலே மறிவிடும் கிரியையெல்லாம், கிரியை இச்சை எல்லாமே ஞானத்தின் வழியாக, ஞானத்தின் வழியாக நிகழும் போது உயிர்களுக்கு நன்மை உண்டாகும், உயிர்களுக்கு நன்மை உண்டாகும். இப்போ நம்ம அஞ்ஞானத்தின் வழியாக வினை வழியாக நிற்கும்போது உயிர்களுக்கு கெடுதல் உண்டாது, நாமே நமக்கு கெடுதல் தேடி கொண்டுறோம். இப்போ சேராதை சாப்பிட்டு விட்டு மாத்திரை சாப்பிட்ற எத்தனை பேர், சேராதை சாப்பிட்டு விட்டுப்பா மாத்திரையை சாப்பிட்டு விட்டு ஆகிட்டு போகிற எத்தனை பேர் இருக்கா. அதனாலே உயிர்களினுடைய ஞானம் வினை வயமாக இயங்குவது, இறைவனுடைய ஞானம் ஞானத்தின் வயமாக என்று இந்த சக்தியின் வடிவத்தை சொன்னார். அதுக்கு மேலே வருது சக்தி வேதங்களும் அவற்றின் தொழிலும். நிறைவுகளெல்லாம் கேட்பதற்கு புண்ணியம், சொல்லுவதற்கும் புண்ணியம். இதையெல்லாம் அகிலாண்டேஸ்வரி துணை செய்கிறார், அகிலாண்டேஸ்வரி துணை செய்கிறார். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்டம். யோகம் இல்லைன்னா அதெல்லாம் வராது, யோகம் இல்லைன்னா பணம் சேராது, யோகம் இல்லைன்னா பணம் கேடாது.
யோகம் இல்லைன்னா ஞானம், யோகத்தினாலதான் ஞானம் வரும்.
ஞானத்துக்கு மூத்தது இது யோகம். ஞானம் இளையதா மூத்ததா யோகத்துக்கு? யோகத்துக்கு ஞானம் மூத்ததா இளையதா? மூத்தது. ஆனா யோகம் ஞானம், சரியை திரியை யோகம் ஞானம். சரியே வந்து முதல்ல வந்து அண்ணன் தானே சொல்லணும். இல்லை இல்லை, அங்கே அப்படி இல்லை. சரியே தான் கடைசி தம்பி, ஞானம் அண்ணன். இப்படி அதனாலே யோகத்தினாலே ஞானம். அதனாலே இப்படி சிவஞானத்தினாலே திருவுருளை பெறலாம். அந்த சிவஞானத்தை பெறுவதற்கு இப்படி அடிப்படை முக்கியமான சைவத்தில் உண்டான சித்தாந்த விஷயங்களை இப்படி நன்றாக கேட்டு, சிவம் எப்படி, சக்தி எப்படி, அந்த சிவமும் சக்தி எப்படி தொழில் விடுகிறது, யாருக்காக தொழில் விடுகிறது, என்ன செய்கிறது என்றெல்லாம் இந்த உண்மைகளையெல்லாம் கேட்கும்போது அந்த பரமேஸ்வரனுடைய எல்லை இல்லாத கருணை வழங்கும். கருணை வழங்க இடத்துல அன்பு உண்டாகும், அன்பு உண்டாக அருள் உண்டாகும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். சொல்லி சொல்லி சொல்லுவோம்.